அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 21 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 22 வசனங்கள் 19-23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 138.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 33-36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுடையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அல்லேலூயா. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 13-20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவரென்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர், தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்று யார் இந்த இயேசு என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அறியாதவன் முட்டாள், விலகிவிடு. தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அறிந்தவன் குழந்தையாவான், சொல்லிக் கொடு. தனக்கு தெரியும் என்பதை அறியாதவன் தூக்கத்தில் இருப்பவன், எழுப்பிவிடு. தனக்கு தெரியும் என்பதை அறிந்தவன் ஞானி, பின்பற்றிவிடு. இது ஒரு பாரசீக பழமொழி. அனைத்தையும் அறிந்தவன் அறிஞனாவான், ஆனால் கடவுளை அறிந்தவனோ ஞானியாவான். இவ்வுலக நடப்புகளையும் அறிவியல் உண்மைகளையும் அறிஞன் தன் சொந்த முயற்சியாலும் திறமையாலும் அறிகிறான். ஆனால் கடவுளை பற்றிய உண்மைகளை ஞானி தன் சொந்த முயற்சியாலும் திறமையாலும் அறிவதில்லை, மாறாக இறை தூண்டலினாலேயே உணர்கிறான். இன்றைய நற்செய்தி இதைத்தான் ஆழமாக எடுத்துரைக்கின்றது. இயேசு யார்? இதுதான் அன்று இயேசுவின் சீடர்களுக்கு விடப்பட்ட கேள்வி. முதலில் இயேசு பிறர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டறிந்தபின், என்னை யார் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தான் அன்பு செய்த சீடர்களை பார்த்து கேட்கிறார். காரணம், தன்னை பற்றி அறிவதை விட தன்னையே அறிய வேண்டும் என்றுதான் இயேசு இங்கு வலியுறுத்துகின்றார். தாயை பற்றி அறிந்தவன் அறிஞனாவான், ஆனால் தாயையே அறிந்தவன் மகனாவான். அதுபோல இயேசுவை பற்றி அறிந்தவன் பக்தனாவான், ஆனால் இயேசுவையே அறிந்தவன் சீடனாவான். காரணம், பக்தன் பகவானை தரிசித்துவிட்டு சென்று விடுவான், சீடனோ தலைவனோடு கூட இருந்து அவரை பின்பற்றி நடப்பான். எனவேதான் இயேசு, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்வருகிறவன் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்றார். அடுத்து, இயேசுவை அறிய வேண்டுமென்றால் அவரோடு தங்க வேண்டும். இது பின்வரும் பகுதியில் வெளிப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்ல கேட்ட இரண்டு சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், ராபி, நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். வந்து பார்த்து பின் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பொருள். அதன்படியே அவர்களும் சென்று இயேசுவோடு தங்கிய பின், இருவருள் ஒருவரான அந்திரேயா தன் சகோதரர் சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். ஆம், இயேசுவை அறிய வேண்டுமென்றால் அவரோடு தங்கி வாழ வேண்டும். அப்படி தன்னோடு வாழ்ந்து வந்த அன்பு சீடர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று அறியத்தான் இயேசு இந்த கேள்வியை கேட்டார். அடுத்து, இயேசுவை அறிந்து கொள்ள மனித முயற்சி மட்டும் போதாது. இதைத்தான் நற்செய்தியின் இரண்டாவது பகுதி சொல்கிறது. யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். இதிலிருந்து இன்னொரு உண்மையும் புலனாகிறது. இயேசுவை முழுவதும் அறிந்தவன் பேறு பெற்றவனாகவும் இருக்கின்றான். மேலும் இயேசுவை பற்றிய இந்த அறிவுதான் நம்மை விசுவாசத்திற்கும் அதை அறிக்கையிடவும் அழைக்கிறது. இந்த விசுவாசத்தின் மீதுதான் இயேசுவின் உடலாகிய திருச்சபை கட்டப்பட்டுள்ளது. இவைகள்தான் இன்றைய 1-2 வாசகத்தின் மைய கருத்து. எனவே இன்று எனக்கு யார் இந்த இயேசு? இதற்கு விடை தெரிய வேண்டுமென்றால் இயேசுவோடு தங்கி அவரில் வாழ்ந்து அவர் பாத சுவடுகளை பின்பற்றும் சீடனாக மாற வேண்டும். இதற்கு இறை தூண்டலும் நமக்கு இருக்க வேண்டும். அதே சமயம் இயேசுவை பற்றிய நமது அறிவு 5 குருடர்கள் யானையை தெரிந்து கொண்ட கதையாக குருட்டு அறிவாக இல்லாமல் இறை ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஒருமுறை கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தன் அருகில் அமர்ந்திருந்த மற்ற மனிதனை பார்த்து, கடவுள் இருக்கின்றாரா, அவரை நான் பார்க்க வேண்டும் என்றான். அம்மனிதர் அமைதியாக இருந்தார். திடீரென்று விமானம் பலத்த மேக மூட்டத்தால் நிலை தடுமாறி தன் நிலை இழந்து வேகமாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. உள்ளே இருந்த அனைவரும் அவரவர் கடவுள் பெயரை கூப்பிட்டு சத்தமாக வேண்டிக் கொண்டு கதறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாத அம்மனிதனும் கண்களை மூடி ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று விமானம் தன் நிலை வந்து அனைவரும் மகிழ்ச்சியோடு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்போது அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதன், நான் இப்போது கடவுள் உண்மையில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டேன். அவர் கருணையும் இரக்கமும் உள்ளவர். ஆபத்து வேளைகளில் துணை இருப்பவர், நம்மை காப்பாற்றுபவர் என்றான். அன்றாட அனுபவங்கள்தான் நமக்கு இறை அறிவையும் இறை அனுபவத்தையும் கொடுக்கின்றன. அனுபவங்களில்தான் ஆண்டவனை அறிய முடியும். காரணம், அனுபவங்கள்தான் நம்முடைய ஆசான்கள். பார்க்கின்ற இயற்கையில் ஆண்டவன் அழகை ரசிப்போம். காண்கின்ற மனிதர்களில் ஆண்டவன் அருளை சுவைப்போம்.
ஓ என் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கருணை கடலே, உம்மையே நாங்கள் உற்று பார்க்கிறோம். கண்ணீரோடும் கதறலோடும் ஏக்கத்தோடும் உங்களுடைய இரக்கத்திற்காக தேங்கி நிற்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் தகப்பனே. நீர் மட்டும்தான் எங்கள் மீது இரக்கம் காட்ட முடியும். அன்பு இயேசுவே, உலக மக்கள் எல்லாரும் கொள்ளை நோயின் பாதிப்பினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரக்கம் காட்டும் இயேசுவே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த தீராத வியாதியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாதுகாப்பையும் விடுதலையையும் தாருமையா. இயேசுவே, மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் நீர் மட்டும்தான். மருந்துகளால் குணப்படுத்த முடியாது தகப்பனே. உம்முடைய திரு இரத்தம் எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். இறங்கும் ஐயா. அப்பா, உங்களுடைய இரக்க பார்வை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழுவதாக. இந்த பயங்கரமான நோயிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் வாழுகின்ற தேசத்தையும் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தையும் இயேசுவே காப்பாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்தினால் மரித்து போன சகல ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். அப்பா, அனைத்து ஆன்மாக்களையும் உங்கள் நித்திய ஒளியிலே சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு கொடுத்தருளும் சுவாமி. நித்திய பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. ஆமேன், ஆமேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.